உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பெருகி வரும் மக்கள் தொகைக்கு உணவளிக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டுள்ள உழவர் சமுதாயமாகிய உங்களுக்கு வேளாண்மை துறை பல்வேறு சிறப்புகளை செய்து வருகின்றது. இந்த வேளாண்மை துறையில் வேளாண் அலுவலர்களாக பணியாற்றும் அம்பத்தூர் வேளாண் அலுவலர் எல் சுரேஷ் அவர்களும், திண்டுக்கல் வேளாண் அலுவலர் எஸ் எஸ் ராம்குமார் அவர்களும், வேளாண் அலுவலர்களாக தங்களது பணியில் அவர்கள் சாதிக்கின்ற பல்வேறு விஷயங்களையும், அவர்கள் சந்திக்கின்ற வெற்றி விவசாயிகளின் அனுபவங்கள் பற்றியும், தற்போது வேளாண்மை பாடத்தை படித்து கொண்டிருக்கும், அதாவது எதிர்காலத்தில் வேளாண் விரிவாக்க பணியில் சேவையாற்றப் போகின்ற மாணவர்களுக்காகவும் பல்வேறு விஷயங்களை நமது பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் ஆர் விஜயராகவன் அவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த சுவையான கலந்துரையாடலை கேட்போமா?
எல் சுரேஷ், அம்பத்தூர் வட்டாரத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரிகின்றேன். அம்பத்தூர் வட்டாரம் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தது.
வணக்கம், என்னோட பேர் ராம்குமார். நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டாரத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன்.
சென்னை வெர்சஸ் திண்டுக்கல் இல்லைங்களா?
வடக்கு மற்றும் தெற்கு இணைகின்ற மாதிரி.
வேற உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுடைய தனி குவாலிட்டிஸ் கொஞ்சம்.
நான் பிஎஸ்சி அக்ரி வந்து 1985 தமிழ்நாடு அரசு வேளாண் பல்கலைக்கழக கோயம்புத்தூர் கல்லூரியில் தான் முடித்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் பர்சனலாக நான் வந்து படிக்கணும்னு மேலே ஆசைப்பட்டு எம்இஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தேன். அதற்கடுத்து எம்பிஏவும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முடித்தேன். எனக்கு வந்து எப்படின்னு கேட்டால், எங்களோட சமூக தொண்டில் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த காலேஜில் படிக்கும்போதே பல யூனியனில் மற்றலாம் நான் ஒரு வாய்ப்பு இருந்தது. மேலும் தற்போதும் பல ஒரு சமூக இயக்கத்தில் வந்து என்னை நான் ஈடுபடுத்தி நான் சமூக மேம்பாடுக்காக உழைத்து வருகிறேன் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமை கொள்கின்றேன்.
நீங்கள் சார் என்னை ராம்பாபு இல்லைங்களா?
ராம்குமார். நான் வந்து பிறந்து வளர்ந்தது அனைத்தும் திண்டுக்கல் மாவட்டத்தில், திண்டுக்கல்ல படித்தது, திண்டுக்கல்லே படிச்சுட்டு அதுக்கப்புறம் பணிபுரிய 1984 வட ஆற்காடு மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் ஒரு கிராமம் சக்கரமலூர்னு, அருமையான கரும்பு நெல் வாழை சாகுபடி செய்கிற அருமையான ஒரு பகுதியில் முத முதோ பணிபுரிகிற வாய்ப்பு. அந்த பணிபுரிய சென்ற என்னோட வயது வந்து 20 தான். 20 வெளி மாவட்டத்தில் திண்டுக்கல்லிருந்து கிட்டத்தட்ட 425 கிலோமீட்டர் குறையாத ஒரு தூரத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி வெளி உலகத்தில் விவசாயிகளோட முத முத பணிபுரிய கொஞ்சம் அச்சம் இருந்தது. இருந்தாலும் நல்ல மக்கள், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மக்கள் அனைவரும் அந்த கிராமத்தில் அங்கேயே தங்கியிருந்தேன். அதில் ஒரு சிறப்பு என்னன்னா, டவுனில் தங்கி கிராமத்துக்கு போகாமல் சக்கரமலூர் என்ற அருமையான ஒரு கிராமத்திலேயே தங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமான விவசாயிகள், அவங்களோடய தங்கியிருந்ததுனால ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. எப்படி பழகணும், எப்படி விவசாயிகளோடலாம் வந்து நம்ம வந்து இணக்கமான சூழ்நிலையில் நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஒரு நல்ல எனக்கு ஒரு அடிப்படை கிடைச்சது. இன்று வரை அவர்கள் வந்து நல்ல ஒரு 2-3 நாள்லாம் நண்பர்கள், தொலைபேசியில் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். வர போக முடியாத சூழ்நிலை தான், மிகவும் தூரத்தில். வட ஆற்காடு முடிந்த உடனே அதுக்கப்புறம் தேவகோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் கொஞ்சம் பணிபுரியிற வாய்ப்பு கிடைத்தது. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு 8 வருடங்கள் குறையாமல் பணிபுரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு சூழ்நிலை கிடைச்சதுல விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 3 வருஷம் பணிபுரிஞ்சேன். விழுப்புரம் மாவட்டமும் மிக அருமையான ஒரு சொர்க்கபூமி தான் விவசாயத்துக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிலத்தடி நீர் வந்து அதிகமாக வந்து இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடிந்தது. தொடர்ந்து விவசாயம் செய்கிறார்கள், அது ஒரு மிக நல்ல அனுபவம். மற்ற இதை விட அவங்க போர்வெல்லிருந்து 2-3 போகங்களும் தொடர்ந்து விவசாயம் பண்ணி நல்லா உற்சாகமாக பண்ணுறாங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடம் நல்லா இயங்குறத பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் தான் அது கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. தெற்கு பகுதிகளுக்கு போகும்போது அந்த வாய்ப்புகள் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்கும், இந்த அளவுக்கு விவசாயிகள் வந்து ஆர்வமாக வரமாட்டாங்க. இந்த விழிப்புணர்வு தெற்கே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வடக்கு திருச்சியை தாண்டிட்டீங்கன்னா மிக அருமையாக விவசாயிகள் வேற எங்கும் தனியார்கிட்ட வெளியாளுகிட்ட போகவே மாட்டாங்க. அது மிக நல்ல ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த உண்மையாக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி நல்ல விலையும் கிடைக்குது. இன்று வரை நீங்க சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு 2-3 கிலோமீட்டருக்கு மாட்டு வண்டிகள், டிராக்டர்கள் வரிசையாக நெல்லை அறுவடை செய்த அந்த மூடைகளோடு காத்து கிடப்பாங்க. நைட்டும் பகலும் காத்து கடந்து உள்ள என்ட்ரி ஆகி டோக்கனை வாங்கி அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் செஞ்சியில தமிழகத்திலேயே வந்து செஞ்சியில வந்து நெல் பாத்தீங்கன்னா 51 ஏரியால விளையறவங்க கூட செஞ்சிக்கு வந்து அந்த தன்னோட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பயன்படுத்திக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு விழிப்புணர்வு வட மாவட்டங்கள் இருக்கிற விவசாயிகள்ட்ட இருக்குன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னோட. அதற்கு பிறகு
ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினால என்ன அவ்வளவு என்ன நன்மைகள் அப்படி செஞ்சியில செஞ்சி உழவர்களுக்கு பொதுவா?
செஞ்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நெல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வந்து நெல் வந்து அதிக அளவுல வந்து விலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி
ரைட்டு.
நெல்லினுடைய விலையை வந்து நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னாவே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல செஞ்சி, திண்டிவனம், திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாதிரி பல பகுதிகள் இருக்குங்களை போடும்போது அங்க பல விவசாயிகள் அங்க மொத்தமே வந்து அந்த அந்த அருகாமையில் உள்ள மாவட்டங்கள் அதே மாதிரி ஒட்டி வந்து இந்த ஆந்திரா மாவட்டத்தை ஒட்டி வர்றது, இந்த பக்கம் வேலூர் மாவட்டம், அந்த சைடில் திருவண்ணாமலை மாவட்டம், இந்த பகுதியில் வந்து கடலூர் மாவட்டம், அந்த பக்கத்தில் வந்து காஞ்சிபுரம், அதை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம், சென்னை. ஸோ இதில் அதிகமாக இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து நெல் விளையும் ஒரு சாத்தனூர் அணைகள் இருப்பதனாலையும், வேலூர் மாவட்டத்தில் வந்து இந்த நெல் விளைவிக்கிறவங்க, விழுப்புரத்தில் வந்து அதிக அளவுக்கு நெல் பண்ணுறவங்க.
இல்லை நெல் அதிகமாக விளையுங்கிறத ஒரு காரணம்.
ஆமாங்க,
அதிகமாக விளைஞ்சா ஏன் இந்த செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு வரணும், விளைவிக்கலாமே?
அங்கே வியாபாரிகள்ட்ட இருந்து நான் சொல்ல வரேன் ஒரு செகண்ட். அங்கே வியாபாரிகள் வந்து நல்ல விலை வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கிற வியாபாரிகள்கிட்ட வந்து நல்ல விலை கிடைக்குது. மற்ற விற்பனை கூடங்களை காட்டிலும் இயற்கையாகவே அது ஒரு பாரம்பரியமாகவே அங்கே வர்றாங்க ஒரு பாரம்பரிய பழக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ரேட்டு விலை கிடைக்கிறத விட செஞ்சியில் வந்து விவசாயிகளுக்கு வந்து கண்கூட ஒரு 25 ரூபா இப்போ ஒரு மூட்டைக்கு 15 ரூபா 25 ரூபா அதிகமாக கிடைக்கிறத கண்கூட பார்க்க முடிஞ்சது.
ஓஹோ, ஸோ ஒரு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் நன்றாக செயல்படுதுன்னா அது வியாபாரிகள் அவங்க அந்த போட்டி போட்டு
எடுக்கிறவங்க
எடுக்கணும்,
கண்டிப்பா எடுக்கணும். அதுதான்
வெற்றிக்கு
முழு முதல் காரணம்.
வேற என்ன செஞ்சு கொடுப்பாங்க?
அதுல கூடுதலா இன்னொரு காரணம் சொல்லாங்க, அதாவது நெல்லுல வந்து கூடுதலான ஒரு நல்ல ரகம், தரமான ரகம்னு சொல்லும் போனா பொன்னி.
ஆமா,
அந்த புன்னி நெல் வந்து மிக வந்து அதிக அளவுல வந்து விளையக்கூடிய பகுதி வந்து அந்த பக்கம்
தான்.
அதனால வந்து பாத்தீங்கன்னாவே நெல் வியாபாரிகளே அங்க அதிக அளவுல வருவாங்க. விவசாயிகள் வந்து அந்த தரமான நெல் உற்பத்தி அப்படின்னு சொல்றோம், அரிசியினுடைய வந்து அந்த கன்சியூமர் அதாவது அதை வாங்கி சாப்பிடுறவங்க வந்து அதிக அளவுல விரும்பக்கூடிய ஒரு நெல் வந்து புன்னி நெல். அந்த புன்னி நெல் வந்து அதிகமாக விளையக்கூடிய பகுதி வந்து அந்த மாவட்டங்களையும் அதை சார்ந்து உள்ள மாவட்டங்களும். அதுவும் ஒரு ஒரு காரணம்.
அதுல ஒரு காரணம் செஞ்சியை பொறுத்தளவு வேற ஒன்னு சொல்லுவாங்க, இப்போ தர்மபுரியில இந்த மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் அதுல வேலை செய்யறவங்க எல்லாம் முக்காவாசி செஞ்சி திருவண்ணாமலையிலிருந்து தான் அந்த லேபரேட்ஸ் வந்திருக்காங்க. அங்கதான் ஒரு ஒரு 3 மாதங்கள் அந்த ஏப்ரல் மே ஜூன் தங்கி வேலை செய்ய சொல்லுவாங்க, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. ஒரு பக்கம் நீங்க அங்க நெல் அது நல்லா விளையுதுன்னு சொல்றீங்க, அப்போ நெல் பயிர்ல அப்புறம் அவங்களுக்கு ஏன் அங்க வேலை கிடைக்கிறது இல்லையா? அந்த செஞ்சி திருவண்ணாமலையிலிருந்து ஏன் வேலையாட்கள் மற்ற இடங்களுக்கு வர்றக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா?
எக்ஸஸா இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறவங்க தான் வர்றாங்க. அங்க தேவையான அளவுக்கு இப்ப தவிரவும் இப்ப வந்து இயந்திரமாக்குதல் நிறைய வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா கம்பைன்டு ஹார்வெஸ்டர்னு மிகப்பெரிய அந்த ஒரு மிஷின் வந்ததுனால மிக வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஏக்கர் 20 ஏக்கர் அசாதாரணமா வந்து அறுத்து நெல்ல தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதைத்தான் விரும்புறாங்க. லேபர்கள் கிடைக்கல கிடைக்கலன்னு இப்ப ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு இது ரொம்ப விரும்புறாங்க.
அது மட்டும் இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா அது கூடுதல ஒரு தகவல் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மே ஜூன் ஏப்ரல் இந்த மூணு மாதங்கள் தான் அதிகமான அளவுக்கு வந்து அங்க ஏன் போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க நெல் விளைகிற இந்த போகம் சொர்ணவாரி சம்பாநவரை அத சொன்னவாரியில வந்து நெல்லினுடைய ஏரியா அதோட பரப்பளவு சாகுபடி பரப்பளவு வந்து சம்பாவிட ஒரு 30% தான் வரும். அதனால என்ன பண்ணுங்க அந்த டைம்ல
அந்த டயத்துல அவர்கள்
பயன்படுத்தி
அங்க வந்துட்டு
அந்த டைம்ல வந்து அவங்க வெளியே போய் ஏர்ன் பண்ணிட்டு அடுத்த சீசனுக்கு சம்பா பருவத்திற்கு மீண்டும் வந்து
ஆடி மாசம் தாண்டினோடனே
வந்து வேலை செய்வாங்க. அதுவும் ஒரு
3 மாசம் தானே அங்க இருந்துட்டு வந்துடும்.
மீண்டும்
ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஒரு ஒரு சூழ்நிலை உங்க ரெண்டு பேருக்குமே வேளாண்மை அலுவலர்களுக்கு இதே சம்பளம் இதே வசதிகள் மற்ற எல்லாமே கொடுத்தா இந்த வேலையிலிருந்து இதே இடத்துல பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சா இந்த வேலையிலிருந்து வேறொரு வேலைக்கு போவீங்களா?
நீங்க கேக்குற கேள்வி வந்து மிகவும் தர்மசங்கடமான கேள்வி. இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்களே இருக்கிறோம். அதாவது நம்ம கிட்டத்தட்ட எனக்கு 44 வயது முடிந்து 45 வயது நடந்து வருகிறது. இதுல 22 வருடங்கள் வந்து வேளாண்மை துறையில வந்து நான் வேளாண்மை அலுவலராக அது விரிவாக்க பணியில் நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன். அந்த விரிவாக்க பணியில பணியாற்றும் போது பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், அது வேலையில இல்லைன்னா கூட நம்ம தனியா ஒரு சுயதொழில் பண்ணியோ இல்ல நம்ம தோட்டத்தையோ அல்லது அதை சார்ந்துள்ள தொழிற்சாலையிலோ நம்ம சேர்ந்து டெவலப் பண்ணி பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா நிம்மதினு ஒண்ணு இருக்கு, அது பணி நிம்மதி, ஜாப் சாட்டிஸ்பாக்சன் என சொல்லக்கூடும். அந்த பணி நிம்மதி வந்து வேளாண் விரிவாக்க பணியில வந்து நிறைய கிடைக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா உழவே உலகத்தோருக்கு அச்சாணின்ற மாதிரி அனைத்து தொழிலுக்கும் வந்து பிரதான தொழில் வந்து விவசாயம் தான். அந்த விவசாயத்தை செய்யறது வந்து விவசாயி தான். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அதனால நீங்க இந்த வேலையிலிருந்து வேற வேலைக்கு
போவதற்கு வாய்ப்புகள்
வாய்ப்பு போக மாட்டீங்க
கொடுத்தாலும்
நினைக்கிறேன். நீங்க எப்படி?
என்னை பொறுத்தளவுல நானும் இப்ப சராசரி 23 வருடம் பணி இப்ப முடிஞ்ச முடியும் தரும் வேலை இருக்குது. ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி ஃபீல்டு ஒர்க்னு சொல்லப்படுகிற கிராமங்களிலே பணிபுரிந்து வந்த ஒரு அனுபவத்தினால அவர் சார் சொன்ன மாதிரி அது ஒரு ஆத்மார்த்தமான அனுபவமாக தான் இருக்குது.
ஓஹோ, இந்த விரிவாக்க பணிங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு
திருப்தியாக விவசாயிகளை நேரடியாக நம்ம எப்பவுமே கான்டாக்ட் இருக்கிறப்போ ஒரு சின்ன தகவல் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி சொன்னா கூட அவங்க அதுல வந்து நமக்கு ஒரு நன்றியுணர்வோட அவங்க நம்மளோட பழகிறப்போ
அந்த திருப்தி வேற வேலையில
வரவே வராது.
சம்பளம் வரலாம், காசு வரலாம், மத்ததெல்லாம் வரலாம்,
வரலாம்.
அந்த ஃப்ரீ சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய
இருக்கிற அந்த திருப்தி மகிழ்ச்சியும் வராது.
இன்றைய உலகில் ஃப்ரீ சர்வீஸ் தொழில்நுட்பங்களை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நேரடியாக சொல்வது வேளாண்மை விரிவாக்க அலுவலர்கள் மட்டுமே என்றதை வந்து உறுதியா சொல்ல முடியும். நீங்க வேற எந்த தொழில்நுட்பமோ பணம் கொடுக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. வேளாண்மைத்துறை அலுவலர்கள் மட்டுமே தொழில்நுட்பங்களை இலவசமாக எந்த விவசாயி கேட்டாலும் ஆரம்பம் முதல் ஆ முதல் அக்கு வரை கண்டிப்பாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை. அதுல ஒன்று சந்தேகமே இல்லை, விவசாயிகளுக்கும் தெரியும்.
அடுத்த ஒரு கேள்வி, இந்த விரிவாக்க பணியில ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க, களப்பணியில இருந்திருக்கீங்க, இதுவரை உங்களுக்கு ரொம்ப திருப்தி தந்த ஒரு 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 சின்ன இன்சிடென்ட் களத்தில் இருக்கீங்களா? யாரு எந்த இடத்துல பண்ணது ரொம்ப திருப்தி தந்தது ஒரு சின்ன இன்சிடென்ட் என்ன?
அதாவது இது எல்லா ஒரு 400 மேனியும் பொழுது வண்ணமே ஒவ்வொரு அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்கள்ல வந்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு அனுபவத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க. அந்த முத்தாய்ப்பான அனுபவத்தை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 2000 ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஈக்காடு வட்டாரம், அது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தலைமையிடம் வந்து அங்கே வந்து வேளாண்மை வளர்ச்சி அலுவலராக நான் பணிபுரிஞ்சேன். அங்கே பணிபுரியும் போது அது அருகாமையில் உள்ள ஒரு கிராமம் வந்து ஒதிக்காடுன்ற ஒரு கிராமம். அந்த ஒதிக்காடுன்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஓவர் நிலம், அந்த நீர் வந்து அவ்வளவு தன்மையான நீர் இல்லாமல் உப்புத்தன்மை உள்ளதாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு நம்ம டெக்னிக்கலாக வந்து எந்த ஒரு தீர்வு இல்லாத நிலையில் வந்து அதுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து அந்த நல்ல ஒரு ரகத்தை வந்து கொடுக்கறதான்றதை நான் முடிவு பண்ணேன். அந்த மாதிரி இருக்கும்போது திருச்சி ஒன்றுன்ற ஒரு ரகம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி அப்போ வந்துட்டு இருந்தது, பாப்புலர் ஆகிட்டு இருந்தது. அந்த திருச்சி ஒன்றுன்ற அந்த ரகத்தை வந்து ஒதிக்காடு அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து ஃபர்ஸ்ட் சிறிய அளவில் வந்து ஒரு விதைப்பண்ணை ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த விதைப்பண்ணையை நாங்கள் போட்டு விட்டோம். போட்டு விட்ட பிறகு கிட்டத்தட்ட அங்கே ஒரு 200-400 ஹெக்டருக்கு வந்து அடுத்த ஒரு 3 வருடங்கள்லேயே வந்து அதிகமாச்சு.
ஓஹோ சரி.
அது வந்து மிகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னால வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து 10 மூட்டை எடுத்த விவசாயிகள் வந்து 20-25 மூட்டைகள் அது ஜாட்டை ஜாட்டையா வரும் அந்த கதிர்கள்லாம், மோட்டாவா இருக்கும் நெல், ஆனா அந்த கலர் ஓவர் நிலைக்கு தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம். அதை ஒட்டி நான் வந்து புன்னப்பாக்கன்ற ஒரு கிராமத்துல வந்து ஒரு இயக்கம் முனைப்பு இயக்க கூட்டம் நடத்தணும், அதாவது பயறு முனைப்பு இயக்க கூட்டம். அதுல இருந்து டிஏபி தெளித்தல் சொல்லிட்டு அதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் வந்தாங்க. இப்ப காசு கொடுத்தா கூட வராத ஒரு காலகட்டத்தில் அந்த டைம்ல நான் இதை செஞ்சேன்ற ஒரே காரணத்திற்காக அந்த அருகாமையில் உள்ள அனைத்து ஒரு 5-6 வில்லேஜை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயிங்க அந்த ஒரு கருத்தரங்குக்கு வந்து தன்னுடைய சொந்த செலவுல மாட்டு வண்டி கட்டிட்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் கட்டிட்டு வந்து அந்த ஊரே வந்து திருவிழா கூட்டமாயி எங்க மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து ஒரு பிரமிக்கத்தக்க வேண்டிய ஒரு அளவுல வந்து ஏற்பட்டது என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத
பெரிய விஷயம் இல்ல. அவங்களாவே வந்து மாட்டு வந்து திருவிழா மாதிரி நீங்க சொன்னது கரெக்ட் தான், திருவிழா மாதிரி. உங்களுடைய அனுபவம் என்ன? என்னுடைய முத்தாய்ப்பான அனுபவம், நல்ல வார்த்தையை சொன்னார், முத்தாய்ப்பான அனுபவம்.
கண்டிப்பா நான் பணிபுரிஞ்ச பல செக்ஷன்கள்ல இருந்தாலும் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முன்னாடி சொன்னது மாதிரி வடக்கு மாவட்டங்களில் வந்து விவசாயிகள் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறாங்க. திருச்சியை தாண்டி திண்டுக்கல் கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்க இன்று வரை பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அது வந்து மனதுக்கு சங்கடமாக இருக்கு. இப்போ எல்லா விவசாயிகளும் தனியார்கிட்ட மண்டி என்று சொல்லக்கூடிய கமிஷன் மண்டிகளிடம் போய் சரணடைஞ்சிக்கிட்டு அவர்கள்ட்ட கடன் வாங்கிக்கிட்டு அவர்கள் அடிமாட்டு விலைக்கு விவசாயிகளுடைய பொருட்களை வாங்கிக்கிட்டு அது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. விழிப்புணர்வு எப்படி வட மாவட்டங்களில் இருக்கோ அதே மாதிரி தென் மாவட்டங்கள் வரணுன்றது எனது நேரடி பார்த்த அனுபவத்தினால நான் வந்து எதிர்பார்க்குறேன். அது தென் மாவட்டங்களில் அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து தன்னுடைய பொருளுக்கு வந்து அதிகபட்ச விலை கிடைக்கிறத வச்சு தான் வந்து விவசாயிகள் விற்றா அந்த அவங்க ஏமாறுற சூழ்நிலை மாறும். அதே மாதிரி உழவர் சந்தைகளில் வந்து அவர்கள் காய்கறிகளை கொண்டு அவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு விளையிற காய்கறிகளை வந்து கமிஷன் ஏஜென்ட்டுகள் நேரடியாக பார்த்தோம்னா தெற்கு பகுதிகளில் அவர்கள் நினைத்த விலைக்கு வாங்கி கண்ணுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு தக்காளி கூடைய நிமிடத்தில் 20-30 ரூபாய் அந்த விவசாயிக்கு முன்னாடி இவர்கள் வாங்குவார்கள். வாங்கி அடுத்த நிமிஷம் வந்து கூடைக்கு 20-30 அவங்களுக்கு ஒரு ஒரு நொடியில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏன் அதே விவசாயி உழவர் சந்தையில் உட்கார்ந்து 20 ரூபாய்க்கு விற்று துண்டை தோலை தூக்கி போட்டு அடுத்து 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு சென்று விடலாம். அதுக்கு ஆர்வம் இன்று அரசாங்கம் நன்றபடியாக செய்து வருகிறது. இன்னும் அந்த கான்செப்ட் நேரடியாக விற்பனை செய்ய வேண்டும், தான் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யதை தானே விலை நிர்ணயம் அலுவலரோடு சேர்ந்து செய்தது நல்ல கான்செப்ட். அதே மாதிரி இன்று நுகர்வோர்னு சொல்லக்கூடிய நம்ம போய் ஒரு காய்கறி கடையில் போய் விலை எழுதாத கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு தக்காளி சொன்ன விலை தான், நம் 10 ஐட்டம் வாங்கினோம்னா அது 30, 20, 40, 50 என்று சொல்லி கடையில் 180 ரூபாய் வாங்குவார். நாம் இதே உழவர் சந்தையில் போய் விலை அங்கே குறிப்பிட்ட விலை நமக்கு தெரிகிறது, இந்த விலைக்கு இந்த கிலோ என்று வாங்கினோம் என்று நாம் கன்சியூமர் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் நாம் நிச்சயமாக நல்ல பயனடைகிறோம். அதனால்தான் பெரிய ஊர்களில் மதுரை, அண்ணாநகர், லாலி ரோடு, கோவை மற்றும் திருச்சிராப்பள்ளி பெரிய பெரிய ஊர்களில் இருக்கிற உழவர் சந்தைகள், தர்மபுரி உழவர் சந்தை, இதையெல்லாம் வந்து பார்த்தீர்களானால் நிறைய கன்சியூமர்கள் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர்கள் அருமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நிர்ணயமான விலை, எந்த காய்கறி கடைக்காரரும் பழக்கடைக்காரரும் நிர்ணயமான விலையே கிடையாது. அவர்கள் சில கடைகளில் மட்டும் எழுதுகிறார்கள், மற்ற கடைகளில் எழுதுவதில்லை, போடுவதுதான் விலை. நுகர்வோர் நாம் ஏமாற்றப்படுகிறோம். அந்த கான்செப்டும் நம் விவசாயிகளுடைய விழிப்புணர்வு அதிகமாக வர வேண்டும் என்பது என்னோட கருத்து.
உங்களுடைய கருத்து அதான் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய உங்களுடைய அனுபவம். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நீங்கள் இருந்தது. இறுதியாக, இதுவரைக்கும் நீங்கள் பணி செய்ததில் ஒரு முன்னோடியான விவசாயி அப்படின்னு ஒருத்தரை சொல்ல சொன்னால் யாரை சொல்லுவீங்க, ஏன் சொல்லுவீங்க? ஒருத்தர் ஒரு முன்னோடியான விவசாயி அனுபவத்திலே பார்த்ததில் ஒருத்தரை சொல்லுங்க, விவசாய பெண்மணியோ அதில் ஏன் அவரை இது பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஓட்டு முன்னோடியான விவசாயி ஒரு உங்களுக்கு ஒரு சொல்ல சொன்னால் யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்க.
தானே தன தந்தானே தானே நானே தானே நானே தானே தன தந்தானே தனனே நானே தானே நானே அனுபவமாம் அனுபவம் அரிதான அனுபவம் ஆவலாக கெட்டுப்பாரு அருமையான அனுபவம் விவசாயி அனுபவத்தை விளக்கமாக தர்றாங்க காது கொடுத்து கேட்டு கழனியிலே காசை பெருக்கு அனுபவமாம் அனுபவம் அரிதான அனுபவம் ஆவலாக கேட்டுப்பாரு அருமையான அனுபவம்.
அம்பத்தூர் வட்டாரத்துல பாலவேடு என்ற ஒரு கிராமம் இருக்கு. அதுல ரவீந்திரன் சொல்லிட்டு ஒரு விவசாயி, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயதாகும், 58-60 வயதாகும். ஆக்சுவலாக அவர் வந்து பிஏ பட்டதாரி. அந்த பிஏ பட்டதை வந்து அவர் படித்து இருந்தாலும், அந்த காலத்தில் பிஏ படித்திருந்தாலும் விவசாயத்தில் வந்து ஆர்வமாக வந்து ஈடுபட்டார். அது என்னன்னு கேட்டு எந்த ஒரு தொழில்நுட்பத்தை சொன்னோம்னா, முதல்ல எடுத்தவொடனே சொன்னோன்னா அது வந்து மறுக்க மாட்டார். எடுத்தவுடனே சரிங்க சார், நீங்கள் செஞ்சிடலாம் சார், செஞ்சிடலாம் சார் அப்படின்வாரு.
சரி,
அப்புறம் செய்ய ஆரம்பிக்க என்ன பண்ணுவார், நம்மளை கூப்பிடுவார் சார், சார் ஃபோன் பண்ணுவார், அக்ரி சார் நீங்க நான் இதை இன்னைக்கு செய்ய போறேன், விதை போட போறேன், நீங்க சொன்னீங்க, நீங்க கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு. சரி நம்ம சரிங்க நாங்க வரோம் அப்படின்னு, இல்ல வந்தாதானே விடுவோம் சார், நீங்க உங்க கை ராசியான கை நீங்க வாங்க அப்படின்னு. சோ அந்த தொழில்நுட்பம் அங்க போய் நம்ம விதை விடணும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செம்மை நெல் சாகுபடி, SRI சொல்லப்படுகின்ற செம்மை நெல் சாகுபடியை பத்தி தான் உதாரணமாக சொல்லலாம். 2 கிலோ ஒரு ஏக்கராக்கு சொல்றீங்க சார் அக்ரி சார், நீங்களே வந்து எங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது இந்த எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐசிஐசிஐ அந்த பேங்க்ல நான் லோன் கேட்கும் போது வி டோன்ட் வாண்ட் எனி டாக்குமெண்ட்ஸ், ஜஸ்ட் யூ கம் அண்ட் சைன் அப் வில் கிவ் அக்ராஸ் அப்படின்னு. அப்புறம் மெதுவா உங்க பேரு, உங்க ரேஷன் கார்டு இருந்தா கொடுங்க, உங்க பேங்க் பாஸ்புக் கொடுங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி யாரா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கேட்கற மாதிரி. அவர் என்ன பண்ணுவாரு, முதல்ல 2 கிலோ விதைகள் நீங்க முதல்ல எங்க டெப்போக்கு வந்துருவாரு, வாங்கிருவாரு சார், இந்த மாதிரி போன் பண்ணுவார், போன் பண்ணி இந்த மாதிரி விதை விட்டுறோம், விட்டுறோம், அதுக்கு 14th வந்து நம்ம வந்து நடணும்னுவாரு சார், 14 நாத்து வளர்ந்துருக்கான்னு நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க சார், நீங்க சொன்ன அளவுக்கு தான் எல்லாமே பண்ணிட்டேன்,
நீங்க கொஞ்சம் பார்த்தா ஒரு திருப்தியா இருக்கும். இல்ல நல்ல அணுகுமுறைங்க. அதாவது வேளாண்மை அலுவலர்கிட்ட இருக்கிற
தொழில்நுட்பம்,
அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை, முதல்ல
நம்பிக்கை,
ரெண்டாவது அவரை
இணைச்சு கூட்டி போறது,
இணைச்சு கூட்டிட்டு போறது, இணைச்சு கூட்டிட்டு போறது,
தவறும் நடக்காத.
இவரும் சொல்ல மாதிரி கரெக்டா செய்யணும் நம்ம இதுங்கிற முறை. முதல்ல அவர் எதை சொன்னாலும் ஒத்துக்கிறாரு, அதே அவருக்கு 90 மார்க் போடலாம், மீதி 10 மார்க் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளே
கேட்டுக்கிறாரு.
இதுல நமக்கு என்ன பயன்னா, நாமளும் கொஞ்சம் ரொம்ப இனி கேர்ஃபுல்லா இருக்கும், போயிட்டு செஞ்சு கொடுத்து இது பண்ணி பார்ப்போம். இது அவருடைய ஆர்வம் ஃபர்ஸ்ட், அவருடைய ஆர்வத்துல நாமளும் அந்த ஸ்பாட்ல போய் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பண்றோம். இத 10 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கும் ரவீந்திரனுக்கும் என்கிற விவசாயிக்கு நடக்கிற இது இல்ல, மட்டும் இல்ல பாத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு வேளாண்மை அலுவலர், நன்கு படித்த வேளாண்மை அறிவியலை படித்த அவர் வந்து செஞ்சு கொடுக்கும் போது தொழில்நுட்பம் வெற்றி ஆகிறது. நாம கூட சொல்லும் போது 14th நாத்து எடுங்கன்னா சொல்லுவோம், ஆனா நம்ம செய்யும் நீங்க வந்து பாருங்கும் போதுதான் நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். நம்ம நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கோ. இப்போ ஸ்பாட்டுக்கு போகும்போதுதான் நமக்குமே ஒரு அதை கொஞ்சம்
கன்வின்சிங்காக
இருக்கும், எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் முழுமையடையறதுக்கு
வாய்ப்பு.
ரவீந்திரனை போன்ற விவசாயிகள் இருக்காங்க, அழகாக சொன்னீங்க. அவர்கிட்ட இனி தொடர்பு இருக்குங்களா?
தொடர்பு இருக்குங்க. இப்போ அவர் என்ன எப்போ பண்ணாலுமே ஃபோன் பண்ணுவார். அதாவது ஊராட்சி தலைவர் அவர் பணிபுரிஞ்சவர்.
ஓஹோ, சரி.
அதனால அவரு விவசாயம் அது மட்டும் இல்லை, இப்போ எங்களை மட்டும் வேலை வாங்க மாட்டேன், அக்கம் பக்கத்தில் எல்லாருமே கூப்பிட்டுருவார். அவங்க வந்திருக்காங்க பாருங்க, வந்திருக்காங்க வந்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம மாவட்ட குறைதீர்க்கும் நாள்ல போயிட்டு குறைதீர்க்கும் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாட்டுல வந்து குறைய மட்டும்தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கு விவசாயிகிட்ட. ஆனா அந்த குறைகளையும் நிறைய கண்டுபிடிப்பாரு. அங்க போயிட்டு நிறைவான சொல்லுவார். எடுத்த உடனே சார் வந்தோம் இந்த மகசூல் போட்டோம், நல்ல விவசாயம் நான் வந்தது, நல்ல மகசூல் நான் எடுத்தோம், இருந்தாலும் எங்க ஊர்ல களம் இல்ல சார் அப்படின்னு.
நல்ல அணுகுமுறை, நல்ல அணுகுமுறை. நாம அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய அணுகுமுறை, பாசிட்டிவ்
அணுகுமுறை. அதனால எங்களை பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித் தலைவர் எல்லாருமே வந்து அவர் விரும்புவாங்க, அதாவது எதையுமே வந்து சாதிச்சிருவாரு. ஆனா அது வந்து ஒரு சாத்வீக முறையில, ஒரு சண்டை போடாமோ சமாதானத்துல இவருக்கு நாம இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்யலாமே அப்படின்ற உணர்வுகள் அதிகாரிகள்
யாரையும் புண்படுத்தாம செய்யறது. முதல் விஷயம், ஒரு படித்தவர், அப்பெல்லாம் பிஏ படித்தவர் விவசாயத்துக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது விவசாயத்துக்கு வந்தாலும் ஒரு ஊராட்சி தலைவரெல்லாம் இருந்தவர், அவருடைய போஸ்ட் ஒரு அக்ரஸிவா இல்ல, அணுகுமுறை ரொம்ப இதா இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் வாங்கியிருக்காரு. உங்கள் மூலமாக நான் ரவீந்திரனுக்கு, ரவீந்திரனை போல ஒரு ஊருக்கு ஒரு விவசாயம் இருந்த விவசாயம் தான் இல்லைங்களா. அதாவது நம்ம நீங்க போய் செய்யறீங்க, நீங்க ஒரு ரவீந்திரன் என்கிற விவசாயிய நீங்க கன்வின்ஸ் பண்ணா போதும்
கண்டிப்பா
இல்லைங்களா,
கண்டிப்பாங்க
இல்லைங்களா. மற்ற விவசாயிகள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ரவீந்திரன் அவரே போட்டாரு, ஏன்னா அவரு சாதாரணமா எல்லாம் தெரிஞ்சுதான் போடுவாரு, எல்லாத்தையும் கேட்டுதான் போடுவாரு, அவரே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ரவீந்திரனுங்கும் போது 100 பேருக்கு
சமம்
பார்ப்பாங்க, எத்தனை பேர் வருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய விரிவாக்க சாதனை. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது
இப்ப தற்சமயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பணிபுரிகிறப்போ நத்தம் வட்டாரத்தில் பல்வேறு இடங்களில் வந்து நத்தம்ன்றது வந்து மலையும் மலை சார்ந்த இடங்களாக தான் இருக்கும் நத்தம் வட்டாரம். நமது வேளாண்மை உற்பத்தி ஆணையர் சென்ற முறை வந்து மதுரையில் இருந்து நத்தம் வழியாக திண்டுக்கல் வர்றப்ப கூட கொடைக்கானல் ஹில்ஸ் வழியாக போகிற மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னாராம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நத்தம் வட்டாரம் மிக இயற்கை சூழ்ந்த ஒரு அருமையான ஒரு பகுதி.
அந்த பகுதி
நத்தம் வட்டாரம் முழுவதுமே நீங்கள் ஒரு டூ வீலர் சொல்லக்கூடிய இருசக்கர வாகனத்தில் போனீங்கன்னா நிமிடத்தில் ஒரு மலை ஏறி கீழே
இறங்கிடுவீங்க.
அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டீங்க, மறுபடியும் ஒரு மலை ஏறி இறங்கிடுவீங்க. அதுலயே விவசாயம் பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா கேரளா மாதிரி இருக்கும். இன்னைக்கு அதை உறுதியா சொல்லலாம். இன்று வரை 1200 மில்லிமீட்டருக்கு அதிகமா மழை பெஞ்சிருக்குது நத்தம் வட்டாரத்தில் இதுவரை. இது வந்து மிக அபூர்வமான நிகழ்வு. என்ன காரணம்னா மலைகள் தான். எங்கு பார்த்தாலும் மலைகள், எங்கு பார்த்தாலும் வனங்கள். விவசாயிகள் பாத்தீங்கன்னா மாவும் தென்னை நத்தத்துல மாண்டு தென்னை அதிகமா இருக்கும். அதே மாதிரி நத்தத்துல இருக்கிற வனத்துறையை பார்த்து வனங்களை பாத்தீங்கன்னா மலைகள் சொல்றோம்ல, அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். அது மிகவும் வந்து பாராட்டத்தக்கது. வனத்துறை வந்து நத்தம் வட்டாரத்துல மிக அருமையாக வந்து செயல்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். சக துறைகளை நான் வந்து ஏன்னா மற்ற மலைகள்லாம் கொடைக்கானல் இல்லை தாண்டி குடி அது போகும்போது கூட பார்த்தீங்கன்னா மரங்களை எல்லாம் வெட்டி நிறைய இடம் வந்து வேக்கண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி வெற்றிடமா தெரியும். மொட்டை மொட்டையா மரம் இருந்ததெல்லாம் போன வருஷம் பார்த்தோம், இந்த இடத்துல மரம் இருந்துச்சு, பெரிய மரம் காணணும். ஆனால் நத்த வட்டாரத்தில் சின்ன சின்ன இதாக இருந்தால் கூட நல்ல அடர்த்தியான காடுகளாக தெரியும். அதனாலேயே நம்ம இயற்கை வந்து மழை பொழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நத்தத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும், சீசனே கிடையாது.
ஓஹோ,
எப்ப பார்த்தாலும் உழுதுவாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது விதை விதைச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அலுவலகத்துக்கு வந்து உளுந்து இருக்கானுவாங்க, தட்டப்பயிர் இருக்கானுவாங்க, நெல் இருக்கானுவாங்க, தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம், பல்வேறு தமிழ்நாடு பூரா நானும் பணிபுரிஞ்சிருக்கேன், கடலாடியில கூட பணிபுரிஞ்சிருக்கேன், டிரைவ் அதாவது ரொம்ப டிரைவ் வறட்சி மாவட்டத்திலயும் வேலை பார்த்திருக்கேன். பழனிசாமி ஒரு விவசாயி இருக்காரு, அவர் இந்த செம்மை நெல் சாகுபடிக்கு நாங்க அணுகி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் ஒரு 75 வயதுக்கு குறையாத ஒரு நல்ல விவசாயி. அவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர், தற்சமயம் வந்து வயதின் காரணமாக அவர் இருக்காரு. இன்று வரை அவர் தான் பாத்தீங்கன்னா அரும்பாடுபட்டு நாங்க அது ஒரு வாரமா அவரு கிட்டத்தட்ட அவர்களுடைய சொந்தம் பந்தமெல்லாம் ஒரு 20-25 ஏக்கருக்கு குறையாமல் ஒரு இடத்துலயே இருக்குது. அருமையான இடங்கள். அந்த இடத்துக்கு இப்ப தற்சமயம் சென்னை வேளாண்மை இயக்ககத்திலிருந்து ஒரு இணை வேளாண்மை இயக்குனர் ஆராய்ச்சி திரு தனிக்குடி அவர்கள் கூட அந்த இடத்துக்கு நாங்க கூட்டு போய் காட்டணும், அந்த விவசாயியும் இருந்தாரு, செம்மை நெல் சாகுபடி பண்ண பிளாட்ல காட்டணும், அந்த விவசாயி நல்ல ஒத்துழைப்பு, மிக அருமையாக ஒரு ஒரு வயல் என்று சொல்லக்கூடிய ஒரு வயல் பாத்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு குறைய அவருக்கு ஒரு வயல். நான் பிரமித்து போயிட்டேன்.
ஓஹோ,
அதை வந்து பார்டராவோ கட் பண்ணவே இல்லை. எங்களால் வந்து அதில் வந்து சாகுபடி அந்த செம்மை நெல் கொண்டு போய் அதில் நடவு செய்கிறதுக்குள்ள நாங்கள் மிக கஷ்டப்பட்டோம். அவ்வளவு நீளமான வயல்கள், அருமையான துண்டா வயல்கள் துண்டாடாக ஆடாமல் இருந்தால் அது வந்து விவசாயம் செய்வதற்கு நன்றாக இருக்கும். அந்த இது வந்து அங்கே நம்ம பார்க்க முடிந்தது. அந்த விவசாயம் நல்ல ஒத்துழைப்பு, நல்லபடியாக ஓரளவு மகசூல் கிடைத்தது. பூ பூக்கும் சமயத்தில் மட்டும் லேசான ஒரு தூரல் இருந்ததனால் சற்று நாங்கள் எதிர்பார்த்த மகசூல் இல்லை. அடுத்த பருவத்தில் வந்து பண்ணிக்கலாம்.
சூழல்களை நாம் ஒன்றும் மாற்ற முடியாது. அடுத்த தடவை
இன்னும் நிறைய நிறைய விவசாயிகள் நத்தம் வட்டாரத்தை பொறுத்தவரை நான் வந்து பெருமையாக சொல்லலாம். அனைத்து விவசாயிகளும் நாம் சென்று அவர்களை அணுகினோமானால் நன்றாக வந்து ரெஸ்பான்ஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல நல்ல இது பண்றாங்க. நம்ம அணுகினோம்னா நல்ல
இறைவா இப்போ நல்ல பணியில நீண்ட காலம் விரிவாக்க பணியில இருந்திருக்கீங்க. உங்களுடைய வெற்றி அனுபவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலையத்தின் மூலமாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த வேளாண்மை பட்டதாரிகள், இப்போ படிச்சிட்டு இருக்கிற வேளாண்மை பட்டதாரிகளுக்கு இந்த அனுபவம் வாய்ந்த வேளாண்மை அலுவலர்கள் நீங்க என்ன ஒரு ஆலோசனை சொல்றீங்க?
இப்போ இந்த வேளாண்மை படிப்பை பொறுத்த வரைக்கும் அதில் படிக்கக்கூடியவங்க அனைத்து துறைகளிலுமே வந்து மிக சிறப்பாக பணிபுரிவதற்கு வந்து திறமை படைத்தவர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. குறிப்பாக இந்திய அரசு பணியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்கின்ற பணிகளில் தேர்வு பெறும் மாணவர்களில் அதிகபட்சம் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் என்பதில் வந்து நமக்கு யாருக்குமே டவுட்டே இல்லை. ஆனால் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வங்கிகளில் பணிபுரியலாம், அதே மாதிரி கரும்பு கூட்டுறவு சாலைகளில் பணிபுரியலாம், உர தொழிற்சாலைகள் பணிபுரியலாம், பல்வேறு தொண்டு நிறுவனங்களில் வந்து வேளாண்மை பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாமல் அரசு வேளாண்மை துறையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து
பல காலகட்டங்களில் வாய்ப்புகள். படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு
அவங்க இன்வால்மெண்ட் பண்ணிக்கணும். அதாவது வேளாண்மையில் மற்ற படிப்புக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இப்போ நெல் அப்படின்றத நம்ம படிக்கிறோம் மற்றதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றத விட அவங்க அதிக அளவில் வந்து அவங்கள தம்மைத்தாமே ஈடுபடுத்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வேளாண்மை துணை இது அந்த படிப்பு படித்தவங்க வந்து மருத்துவர்களுக்கு இணையாகவே வந்து அவங்க தன்னுடைய ஈடுபாட்டை காமிக்க வேண்டிய என்னுடைய குறிக்கோள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிணியை போக்குவர் மருத்துவர், பசி என்பதே ஒரு பிணி, அந்த பசி பிணியை போக்குவர்கள் வந்து வேளாண் பட்டதாரிகளாகிய நாமல் இவர்கள் பயிர் மருத்துவர்கள் என்று தம்மை உணர்ந்து தம்மைத்தாமே ஈடுபடுத்தி முழு ஈடுபாட்டுடன் புது புது தொழில்நுட்பத்துடன் ஒரு புது தன்னம்பிக்கையுடன் எவ்வித ஒரு பயிர் சொன்னாலும், எந்த ஒரு மண்ணை பற்றி சொன்னாலுமே, எந்த ஒரு இடத்தை பற்றி சொன்னாலுமே, நான் ஒரு வேளாண்மை பட்டதாரி என நெஞ்சை நிமிர்த்து வந்து இவர்கள் வந்து அனைவருமே பணிபுரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
எக்ஸலண்டா சொன்னீங்க. நீங்க என்ன உங்களுடைய ஆலோசனை?
வேளாண்மை பட்டதாரிகள் தற்சமயம் படித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வந்து உற்சாகமாக இருக்காங்க. தற்சமயம் வந்து கணினி மூலமாக அனைத்து பயிற்சிகளையும் பெற்று நன்றாக முன்னேறி தான் வருகிறார்கள். இவர்களுக்கு அயல் நாடுகளிலும் இவர்கள் தொழில்நுட்பத்தை வந்து எவ்வளோ ஆழமாக ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட பகுதிகளை வந்து தேர்வு செஞ்சு அதில் வந்து நல்ல நிபுணத்துவம் பெறணும். அவர்களுக்கென்று ஒரு துறை, ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தனித்துவம் ஏதாவது ஒன்று தேர்வு செய்து கொண்டு அதில் அவர்கள் அதிலேயே ஆராய்ச்சியோ இல்லை அதிலேயே வந்து அவர்கள் மனதை செலுத்தி ஏதாவது செய்தார்கள் ஆனால் நம்ம சர்வதேச அளவுகள் நம்ம உலக அளவில் இன்டர்நெட் என்று சொன்ன இணையதளம் மூலியமாக அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை அவர்கள் வெளிப்படுத்துவார்களே ஆனால் அவர்கள் மனதில் பட்டதை அதை ஏற்றுக்கொள்ள பல்வேறு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உலகம் பறந்து விறந்த விரிந்த உலகத்தில் அவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இணையதளம் மூலியமாக அவர்கள் எண்ணங்களை வெளியிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வெளிநாட்டில் பல்வேறு நிறுவனங்களோ பல்வேறு அமைப்புகளோ பல்வேறு துறைகளோ நம்ம இந்தியா மட்டுமல்ல அனைத்து உலக நாடுகளிலும் வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் என்பது உறுதி உறுதி உறுதி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்.